வணக்கம். தினமலர் காலை 10 மணி செய்திகள். ஏர்போர்ட்டில் தள்ளுமுள்ளு, தடுமாறி விழுந்தார் விஜய். தாவிக்க தலைவர் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடந்தது. இதில் பங்கேற்ற விஜய் தனி விமானத்தில் மலேசியாவிலிருந்து நேற்று இரவு சென்னை வந்தார். இமிகிரேஷன் மற்றும் கஸ்டம்ஸ் செக்கிங் முடித்துவிட்டு விஜய் மற்றும் அவருடன் வந்தவர்கள் சென்னை சர்வதேச ஏர்போர்ட் டெர்மினல் 2 பகுதிக்கு வந்தனர். பின்னர் சாதாரண பயணிகள் வரும் 5 கேட் வழியே விஜய் வெளியே வந்தார். அப்போது விஜயுடன் செல்ஃபி எடுக்க ஏர்போர்ட் ஊழியர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் பலரும் அவரை நெருங்கினர். கேட்டுக்கு வெளியே ரசிகர்களும் கூடி நின்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பவுன்சர்களின் பாதுகாப்புடன் காரில் ஏற முயன்ற விஜய் கூட்ட நெருக்கடியால் கார் அருகே தடுமாறி விழுந்தார். அருகில் நின்ற பவுன்சர்கள் அவருக்கு கை கொடுத்து உடனடியாக தூக்கினர். இதையடுத்து CISF வீரர்களின் பாதுகாப்புடன் விஜய் காரில் ஏறி புறப்பட்டார். இன்று பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். கூட்டணி குறித்து முடிவெடுக்க ராமதாஸ் திட்டம். பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று சேலத்தில் நடக்கிறது. காலை 10 முதல் 11:30 வரை கூட்டம் நடத்த ஏற்பாடாகியுள்ளது. கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் வரும் சட்டசபை தேர்தல் தொடர்பாகவும் அன்புமணி தரப்புக்கு எதிராகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளன. திமுக, அதிமுக மற்றும் தாவைக்கா தரப்பிலிருந்து கூட்டணியில் சேர பாமகவிடம் பேச்சு நடந்து வருகிறது. இதில் எந்த கூட்டணியில் சேர்வது என்பது குறித்து நிர்வாகிகள் மத்தியில் இன்று ஆலோசிக்கப்படவுள்ளது. இந்த கூட்டத்துக்கு எதிராக ராமதாஸின் மகன் பாமக தலைவர் அன்புமணி தரப்பில் போலீசில் புகார் தரப்பட்டுள்ளது. அன்புமணி ஆதரவு நிர்வாகிகள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று ராமதாஸ் தரப்பினர் எதிர்பார்த்துள்ளனர்.
இந்தியாவில் கால்பதிக்க ரோல்ஸ் ராய்ஸ் திட்டம். பிரபல சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் இங்கிலாந்தின் டெர்பி நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. விமான எஞ்சின்கள் தயாரிப்பில் இந்த நிறுவனம் முன்னணியில் உள்ளது. சொந்த நாடான இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, ஜெர்மனியில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவன தொழிற்சாலைகள் உள்ளன. விரைவில் இந்தியாவிலும் விமான எஞ்சின் தயாரிப்புக்கான புதிய தொழிற்சாலையை உருவாக்க ரோல்ஸ் ராய்ஸ் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் பெரிய முதலீடு ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய போர் விமானங்களுக்காக அடுத்த தலைமுறை எஞ்சினை தயாரிக்க ரோல்ஸ் ராய்ஸ் ஆர்வமாக உள்ளது என இந்தியாவுக்கான செயல் துணைத் தலைவர் சாஷி முகுந்தன் தெரிவித்துள்ளார்.
T20 மகளிர் கிரிக்கெட் தொடர். இலங்கை அணியை வீழ்த்தியது இந்தியா. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. 4வது போட்டி திருவனந்தபுரத்தில் நேற்று நடந்தது. டாஸ் வென்ற இலங்கை பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியில் தொடக்க வீராங்கனைகளாக ஸ்மிருதி மந்தனா, ஷபாலி வர்மா களமிறங்கினர். ஸ்மிருதி மந்தனா 80 ரன்களும், ஷபாலி வர்மா 79 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 221 ரன்கள் எடுத்தது. 222 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை அணி பேட்டிங் செய்தது. இலங்கை அணி வீராங்கனைகள் சீரான இடைவெளியில் ஆட்டமிழந்து வெளியேறினர். இறுதியில் இலங்கை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 191 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது.
உலக ரேபிட் சாம்பியன் செஸ் தொடர் வெண்கலம் வென்றார் இந்தியாவின் ஹம்பி. உலக செஸ் கூட்டமைப்பின் உலக ரேபிட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடர் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடக்கிறது. முதலில் ரேபிட் பிரிவு போட்டிகள் நடந்தன. இதன் பெண்கள் பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியாவின் கோனேரு ஹம்பி களமிறங்கி 8வது மற்றும் 9வது சுற்று ஆட்டத்தை டிரா செய்தார். 10வது சுற்றில் வெற்றி பெற்ற ஹம்பி சக வீராங்கனை சவிதா ஸ்ரீக்கு எதிரான 11வது சுற்றை டிரா செய்தார். முடிவில் 6 வெற்றி, 5 டிரா என 8.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பெற்ற ஹம்பி வெண்கலம் வென்றார். இது உலக ரேபிட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் ஹம்பி வென்ற 5வது பதக்கம். ஏற்கனவே 2019 மற்றும் 2024 தலா ஒரு தங்கம், 2023 வெள்ளி, 2012 வெண்கலம் வென்றிருக்கிறார். இத்தொடரில் 5 பதக்கம் கைப்பற்றிய முதல் இந்திய வீராங்கனையாக ஹம்பி வரலாறு படைத்தார்.
டெஸ்ட் அணிக்கு புதிய பயிற்சியாளரா, BCCI செயலர் விளக்கம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்திய அணி 7 டெஸ்ட் போட்டிகளில் வெற்றியும், 10 டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியும் அடைந்துள்ளது. 2 போட்டிகளை டிரா செய்தது. இந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக VVS லக்ஷ்மணனை நியமிக்க BCCI முயற்சிப்பதாக கூறப்பட்டது. இதற்கு BCCI செயலர் தேவிஜித் சாய்கியா மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளரை நியமிக்க முயற்சிப்பதாக பரவும் செய்திகள் முற்றிலும் தவறானவை. இதற்கு பிசிசிஐ சார்பில் நேரடியாக மறுப்பு தெரிவிக்கிறோம். யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் இது தொடர்பாக பிசிசிஐ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த செய்திகள் அனைத்தும் முற்றிலும் தவறானவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேவஜித் சாக்யா தெரிவித்துள்ளார்.
ITF டென்னிஸ் தொடர் இந்தியாவின் வைதேகி நான்காம் முறையாக சாம்பியன். மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் நகரில் பெண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் நடந்தது. இதன் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஜப்பானின் மிச்சிகா ஒஜேகி மோதினர். முதல் செட்டை 3-6 என இழந்த வைதேகி அடுத்த செட்டில் எழுச்சி கண்டார். இரண்டாவது செட்டை 6-3 என கைப்பற்றி பதிலடி கொடுத்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டிலும் 6-4 என்ற புள்ளி கணக்கில் அசத்தினார். முடிவில் 3-6, 6-3, 6-4 என்ற கணக்கில் வைதேகி வெற்றி பெற்று கோப்பை வென்றார். இது வைதேகி பெற்ற 4வது ITF ஒற்றையர் பட்டமாகும். இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா வைஷ்ணவி அத்கர் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றது. இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா வைஷ்ணவி அத்கர் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றது.
வந்தே பாரத் நெல்லை பொதிகை வைகை ரயில்களின் நேரம் மாற்றம் வரும் 1ஆம் தேதி முதல் அமல். புதிய ரயில்கள் மற்றும் ரயில்களின் நேரம் மாற்றம் குறித்த அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து புறப்படும் 7 ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நெல்லை வந்தே பாரத் இனி பிற்பகல் 3:05 புறப்பட்டு 10:40 நெல்லை வரும். தாம்பரம் கொல்லம் ரயில் மாலை 5:15 புறப்பட்டு காலை 7 கொல்லம் சென்றடையும். எழும்பூர் மதுரை வைகை ரயில் பிற்பகல் 1:15 புறப்பட்டு 9:10 மதுரை வரும். எழும்பூர் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 8:50 எழும்பூர் தூத்துக்குடி முத்துநகர் எக்ஸ்பிரஸ் 7:15 புறப்படும். எழும்பூர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 7:35 புறப்பட்டு காலை 6:40 செங்கோட்டை வரும். எழும்பூர் ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மாலை 5:55 புறப்பட்டு காலை 4:00 ராமேஸ்வரம் வரும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புதிய கால அட்டவணை வரும் 1ஆம் தேதி முதல் அமலாகும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் 2.89 கோடி வாக்காளர்கள் பெயர் நீக்கம். 1 கோடி பேரை காணவில்லை என எஸ்ஐஆரில் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் இந்த ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. ஏற்கனவே 15.44 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்துள்ளனர். எஸ்ஐஆருக்கு பிறகு 12.55 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 2.89 லட்சம் வாக்காளர்களின் விவரங்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. 18.70% வாக்காளர் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்று தெரிகிறது. நீக்கப்பட்டவர்களில் 1 கோடி பேர் எங்கே இருக்கின்றனர் என்று பிஎல்ஓக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெரும்பாலும் லக்னோ, காசியாபாத், பிரயாக்ராஜ் மற்றும் கான்பூர் நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தீய சக்தி திமுகவை வேரோடு அகற்றுவதே அதிமுக லட்சியம், எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவை தீய சக்தி என்று விமர்சித்து பேசினார். திமுக ஒரு தீய சக்தி என்று கூறியவர் எம்ஜிஆர். தீய சக்தியை அகற்ற வேண்டுமென்றுதான் அதிமுகவை தொடங்கினார். அதனை கட்டி காத்தவர் ஜெயலலிதா. தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து வேரோடு அகற்றுவதே அதிமுகவின் லட்சியம். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதில் 5%தான் திமுக நிறைவேற்றியிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்றார்கள், செய்தார்களா? அத்தனையும் பொய். தற்போது அதிமுக வைத்த கோரிக்கையால் 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக மத்திய அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. 100% உறுதியாக சொல்கிறோம், நாங்கள் மேலும் கோரிக்கை வைத்து 125 நாட்களை 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுப்போம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த நடவடிக்கை எடுப்போம் என்று இபிஎஸ் பேசினார்.
கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வுக்கு மத்திய அரசு அனுமதி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த அகழாய்வு பணிகள் 2014 ஆண்டு முதல் நடக்கின்றன. ஆண்டுதோறும் ஜனவரியில் தொடங்கி செப்டம்பர் வரை அகழாய்வு பணிகள் நடக்கும். அகழாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்கள், அதன் காலம் மற்றும் அவை பற்றிய குறிப்புகளை மத்திய தொல்லியல் துறையின் காபா அமைப்பிடம் தமிழக தொல்லியல் துறை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் அடுத்த கட்ட அகழாய்வுக்கு காபா அமைப்பு காத்திருக்கும். 10 கட்ட அகழாய்வு பணிகள் தாமதமாக துவங்கியதால் 2025 மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டன. திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளால் 2025 அகழாய்வு பணிகள் இடையில் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 10 கட்ட அகழாய்வு பணிகள் முடிவு குறித்த அறிக்கையை காபா அமைப்பிடம் தமிழக தொல்லியல் துறை சமர்ப்பித்துள்ளது. இதையடுத்து 11 கட்ட அகழாய்வுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. திறந்தவெளி அருங்காட்சியகம் திறப்பு விழாவுக்கு பின் 11 கட்ட அகழாய்வு பணிகள் ஜனவரியில் தொடங்கப்பட உள்ளன.